வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவடி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் மதுமிதா. புத்தகத்தின் பெயர் பிரதாப முதலியார் சரித்திரம். எழுதியவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 43. வாசிப்பவர் மதுமிதா. விக்ரமபுரியில் முந்தின ராஜாவால் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி கர்விஷ்டனாயும் பரமதுஷ்டனாயும் இருந்தான். அற்பனுக்கு ஐஸ்வர்யம் வந்தால் அர்த்தராத்திரியில் குடைப்பிடிப்பான் என்கிற பழமொழிப்படி அவனுக்கு அதிகாரம் கிடைத்த உடனே தன்னுடைய பூர்வ ஸ்திதியை சுத்தமாய் மறந்து தன்னை ஒரு அவதார புருஷன் போல எண்ணிக்கொண்டான். வித்தியிலும் புத்தியிலும் தனத்திலும் குலத்திலும் தனக்கு சமமானவர்கள் ஒருவரும் இல்லை என்கிற அகம்பாவமும் மமதையும் உடையவன் ஆனான். அவன் இருக்கிற இடத்தில் பறக்கக்கூடாது, எறும்பு வரக்கூடாது, குருவி சுத்தக்கூடாது, ஒருவரும் பேசக்கூடாது, எப்போதும் நிசப்தமாய் இருக்க வேண்டும். அவனுடைய வீட்டுக்கு எதிரே ஒருவரும் ஜோடு போட்டுக்கொண்டு நடக்கக்கூடாது, அங்கவஸ்திரம் போடக்கூடாது, கை வீசிக்கொண்டு நடக்கக்கூடாது, தாம்பூலம் தரிக்கக்கூடாது. சிங்கத்தின் குகை ஓரத்தில் போகிறவர்கள் பயந்து பதுங்கிக் கொண்டு போகிறது போல இவன் வீட்டுக்கு எதிரே போகிறவர்களும் நடுங்கிக் கொண்டு நிசப்தமாக போக வேண்டும். அவன் வெளியே புறப்பட்டால் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எல்லோரும் எழுந்து விட வேண்டும், நடக்கிறவர்கள் எல்லோரும் நின்று விட வேண்டும், சகலரும் பூமியிலே விழுந்து சாஷ்டாங்கமாக தண்டம் செய்ய வேண்டும். அப்படி செய்யாதவர்களுக்கு அபராதங்களும் ஆக்கினைகளும் கிடைப்பது சித்தமே. அவனை கண்டவுடன் ஜோடு போட்டு கொண்டிருப்பவர்கள் எல்லோரும் அவைகளை கலற்றுகிற வேகத்தை பார்த்தால் அவனை அடிப்பதற்காகவே கலற்றுகிறது போல தோன்றும். ஆனால் மரியாதைக்காக ஜோடுகளை கலற்றுகிறாளே அன்றி அவனை அடிப்பதற்காக அல்ல. அவன் தெருவில் நடக்கும்போது தெரு முழுதும் தனக்கே சொந்தம் போல அடைத்து கொண்டு காலொரு பக்கம் கையொரு பக்கம் வேஷ்டியொரு பக்கம் தானொரு பக்கமாக விரைத்து கொண்டு நடப்பான். நடக்கும் போது அவனுடைய ஜோடு அவனை படீர் படீர் என்று அடித்து கொண்டே போகும். அவனை மட்டும் எல்லோரும் வணங்க வேண்டுமே தவிர அவன் ஆகாசத்தை பார்த்து கொண்டே நடக்கிறதே அல்லாது எவரையும் வணங்குகிறதில்லை. அவன் இருமாப்புடன் பூமியை பார்த்து நடக்கிறதில்லை. அவன் காலிலே விஷம் தீண்டினாலும் குனிந்து பார்க்கிறதில்லை. தலையிலே வாசற்படி இடித்தாலும் குனிகிறதில்லை. அவன் அதிகாரி ஸ்தானத்தில் இருக்கும்போது ஜனங்கள் எல்லோரும் கை கட்டிக்கொண்டும் வேஷ்டிகளை தூக்கி கட்டிக்கொண்டும் தூரத்தில் நிற்க வேண்டுமே அல்லாது அவன் சமீபத்தில் ஒருவரும் நெருங்கக்கூடாது. அவன் கண்ணாலே ஒருவரையும் ஏறெடுத்து பார்க்கிறதில்லை. அவனுடைய வாயிலே திட்டுகளும் உதாசீனங்களும் புறப்படுமே அல்லாது நல்ல வார்த்தைகள் புறப்படுகிறதில்லை. பேய்க்கு கள் வார்த்தது போல அவனுடைய முகத்தில் எப்போதும் கோபம் கூத்தாடி கொண்டிருக்கிறதே அல்லாது பொறுமையாக ஒரு காரியத்தையும் விசாரிக்கிறதில்லை. அவனை யார் அதிகமாக வணங்கி தப்பு ஸ்தோத்திரம் செய்கிறார்களோ அவர்கள் பட்சம் தீர்மானிக்கிறதே அன்றி உண்மையை கண்டுபிடித்து தீர்மானிக்கிறதில்லை. நான் ஒரு நாள் மாறுவேஷம் போட்டுக்கொண்டு அவனுடைய அதிகாரஸ்தானத்துக்கு போய் மற்ற ஜனங்களுடன் தூரத்தில் நின்று கொண்டிருந்தேன். அவனை ஏமாற்றி தீர்ப்பு பெற்றுக்கொள்வதற்காக அவனை ஒரு வழக்காளி ஸ்தோத்திரம் செய்ய தொடங்கினான். எப்படி என்றால், மகாபிரபுவே, மண்டலாதிபதியே, இந்த பஞ்ச சாஷ்ட கோடி பூ மண்டலத்தில் உங்களுக்கு சமமாக யார் இருக்கிறார்கள்? தனத்திலே நீங்கள் குபேரன், வித்தையிலே நீங்கள் ஆதிசேஷன், புத்தியிலே பிரகஸ்பதி, அழகிலே மன்மதன், சாக்ஷாத் கடவுள் நீங்களே. அது பேசா தெய்வம், நீங்கள் பேசும் தெய்வம். அது அப்பிரத்யக்ஷம், நீங்கள் பிரத்யக்ஷமான தெய்வம். நீங்கள் நினைத்தால் அநேகம் குடிகளை வாழ்விக்கலாம், அநேக குடிகளை கெடுத்து விடலாம். அந்த தெய்வத்தினாலே அப்படி செய்ய முடியுமா என்று பலவாறாக முகஸ்துதி பேசிக்கொண்டிருந்தான். அந்த அதிகாரியும் தன்னை தெய்வமென்றே நமஸ்கரித்து கொண்டு புன்னகையுடன் ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்போது ஒரு கொள்ளித்தேள் எப்படியோ வந்து அதிகாரியை நறுக்கென்று கடித்து விட்டது. உடனே அந்த பிரத்யக்ஷமான தெய்வம் கீழே விழுந்து கடகடவென்று உருள ஆரம்பித்து வைத்தியர்களும் மாந்திரிகர்களும் வந்து கூடிவிட்டார்கள். நான் தெய்வத்தை தேள் கொட்டுமா என்று சொல்லிக்கொண்டு அரண்மனைக்கு போய் நடந்த சங்கதிகளையெல்லாம் ஞானாம்பாளுக்கு விளம்பினதுமின்றி அந்த அதிகாரியை ஒரு நாள் அழைப்பித்து தனிமையாக வைத்து கொண்டு பின் வருமாறு அவனுக்கு புத்தி சொன்னேன். மனுஷன் தன்னைத்தானே அறிவானானால் அவன் ஒரு நாளும் கர்வப்படமாட்டான். நம்முடைய தேகத்தின் அசுத்தங்களையும் நம்முடைய ஆஷாபாஷங்களையும் துர்குணங்களையும் துஷ்கிருத்தியங்களையும் சித்த விகாரங்களையும் நமக்கு உண்டாகிற வியாதிகளையும் துர்பலங்களையும் தேக அனித்தியத்தையும் மரணத்தையும் நாம் யோசிப்போமானால் நாம் வெட்கப்பட்டு தலை குனிய வேண்டியதே அல்லாமல் கர்வப்படுவதற்கு என்ன இடம் இருக்கிறது? நாம் அசுத்தமான கர்ப்பத்தில் உற்பத்தியாகி அசுத்தத்திலே பிறந்து அசுத்தத்திலே வளர்ந்து அகசியமான பதார்த்தங்களையே புசித்து அசுசியாகவே ஜீவித்து அசுசியாகவே இறந்து போகிறோம். இரத்தமும் மாமிசமும் எலும்பும் நரம்பும் மல ஜலாதியங்களும் கூடிய நம்முடைய தேகம் அசுத்தமேயன்றி வேறல்லவே. கண்ணிலே பீளை, காதிலே குறும்பி, மூக்கிலே சளி, வாயிலே எச்சில், தலையிலே பேன், தேகம் முழுதும் துர்நாற்றம், இப்படியாக முழுதும் அசுத்தமாக இருக்கிறது. நாம் அடிக்கடி தேகத்தை கழுவாவிட்டால் நம்முடைய துர்க்கந்தம் நமக்கே சகிக்குமா? நம்முடைய வாழ்வும் தாழ்வும் சுவாமியினுடைய கையில் இருக்கின்றனவே அல்லாது நம்முடைய சுவாதீனத்தில் என்ன இருக்கிறது? அடுத்த நிமிஷத்தில் இன்னது வரும் என்பது நமக்கு தெரியுமா? நம்முடைய ஆஸ்திகளை நினைத்து கர்வப்படுவோமானால் அந்த ஆஸ்திகளும் அனித்தியம். அவைகளை அனுபவிக்கிற நாமும் அனித்தியர்களாய் இருக்கும் போது நாம் எப்படி கர்வப்படக்கூடும்? நாம் பிறக்கும் போது ஒரு கோவணத்துக்கு கூட வழியில்லாமல் சுத்த நிர்வாணிகளாய் பிறந்து நிர்வாணிகளாய் இறந்து போகிறோம். நாம் பிறக்கும் போது ஒரு ஆஸ்தியையும் நம் கூட கொண்டு வந்ததுமில்லை, கூட கொண்டு போவதுமில்லை. நாம் அனுபவிக்கிற பொருள்கள் எத்தனை நாள் நம்மோடு கூடி இருக்கும் என்பதும் நிச்சயமில்லையே. நம்முடைய கல்வியை பற்றி நாம் இருமாப்பு அடைவோமானால் அது நமக்கு பிறர் போதித்ததே அன்றி நாம் பிறக்கும் போது நம்மோடு கூட பிறந்ததல்லவே. அல்லாமலும் நம்முடைய தலையை மிதிக்கும்படியான கல்விமான்கள் உலகத்தில் அநேகர் இருக்கவில்லையா? எவன் தன்னைத்தானே உயர்த்தி கொள்கிறானோ அவன் தாழ்த்தப்படுவான், எவன் தன்னைத்தானோ தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான் என்பது வேத வாக்கியமல்லவா? ஜனங்களுடைய நன்மைக்காக அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு ஜனங்களுடைய சம்பளங்களையே அதிகாரிகள் வாங்கி சாப்பிடுகிறபடியால் அதிகாரிகள் ஜனங்களுக்கு ஊழியக்காரர்களே அல்லாது எஜமான்கள் அல்ல என்பதை அவர்கள் எப்போதும் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். அப்படி எண்ணாமல் ஜனங்களை தங்களுக்கு அடிமைகளைப் போல எண்ணுகிற அதிகாரிகள் அக்கிரமிகள் அல்லவா? நீர் மேற்குலம் என்று பெருமை பாராட்டி கொண்டு மற்றவர்களை எல்லாம் ஈன ஜாதிகள் என்றும் ஏழைகள் என்றும் அடிக்கடி தூஷிப்பதாக கேள்விப்படுகிறோம். குணமும் புத்தியும் சிரேஷ்டமே தவிர ஜாதி பேதங்களும் அந்தஸ்துகளும் மனுஷர்களுடைய கட்டுப்பாடு என்பதை நீர் அறியாமல் போனது பெரிய ஆச்சரியம் அல்லவா? நல்ல மரத்திலே புல்லுருவி பாய்ந்தது போல் ஒரு நற்குணமுடைய அரசனுக்கு துர்குணமுள்ள புத்திரன் ஒருவன் இருந்தான். அவன் தன்னை மிகவும் உயர்வாக எண்ணி மற்றவர்களை தாழ்வாக நடத்தி வந்தான். அவனை திருத்துவதற்காக ராஜா எவ்வளவு பிரயாசைப்பட்டும் அவன் திருந்தவில்லை. அந்த ராஜகுமாரனுக்கு விவாகமாகி ஒரு குழந்தை பிறந்தது. அந்த பிள்ளைக்கும் அப்போது பிறந்த வேறொரு ஏழை பிள்ளைக்கும் ஒரே மாதிரியாக உடை உடுத்தி இரண்டு பிள்ளைகளையும் ஒரே இடத்தில் வைத்திருக்கும்படி ராஜா திட்டம் செய்திருந்தார். அந்த ராஜகுமாரன் தன் பிள்ளையை பார்க்கிறதற்காக ஓடினபோது இரண்டு பிள்ளைகளை கண்டு தன் பிள்ளை இன்னதென்று தெரியாமல் வேலைக்காரர்களை கோபித்து கொண்டான். அந்த சமயத்தில் ராஜா வந்து தன் புத்திரனை பார்த்து, மகனே, மேன்மையான அந்தஸ்தும் உயர்ந்த இரத்தமும் உள்ள உன் பிள்ளையை நீ கண்டுகொள்ள கூடாதா? ஏன் மயங்குகிறாய் என்றார். ராஜகுமாரனுக்கு நாணமுண்டாகி தலை கவிழ்ந்து கொண்டு அதோ முகமாக நின்றான். உடனே அந்த பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை தொட்டு காட்டி, இதுதான் உன் பிள்ளை. இந்த பிள்ளையின் காலில் ஒரு நாடாவை கட்டி வைத்திருந்தேன். அப்படி செய்யாவிட்டால் உன் பிள்ளை இன்னதென்று தெரியாது. பிறக்கும் போது எல்லோரும் சமானம் என்றும் உயர்குலமும் மேம்பாடும் சுத்த கற்பிதம் என்றும் அறிந்து கொள் என்றார். அந்த ராஜகுமாரனும் ஒரு வேலைக்காரனும் வியாதியாயிருந்தபோது வைத்தியர் வந்து பார்வையிட்டு இருவருக்கும் இரத்தம் குத்தி வாங்குபடி சொன்னார். அந்தப்படி இருவருடைய இரத்தமும் எடுத்து வெவ்வேறு பாத்திரங்களில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த ராஜா தன்னுடைய குமாரன் கூட இருக்கும்போது வைத்தியரை அழைத்து அந்த இரண்டு பாத்திரங்களும் இருக்கிற இரத்தங்களில் எது நல்ல இரத்தம் என்று பரிசோதித்து தெரிவிக்கும்படி சொன்னார். உடனே ராஜா தன் குமாரனை பார்த்து, நம்முடைய வம்சமும் இரத்தமும் மேலானது என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். உன்னுடைய இரத்தத்தை பார்க்கிலும் வேலைக்காரனுடைய இரத்தம் மேலாயிருப்பதாக வைத்தியர் சொல்லுகிறார். அவன் நம்மை போல் கண்ட பதார்த்தங்களை எல்லாம் புசிக்காமல் மித போஜனம் செய்கிறபடியாலும் அவன் தேக பிரயாசைப்பட்டு ஜீவிக்கிறபடியாலும் அவனுடைய இரத்தம் அதிக சுத்தமாய் இருக்கிறது. அப்படி இருக்க நம்முடைய இரத்தம் மேலானதென்று நாம் அகம்பாவம் அடைவது தகுமா என்றார். ஒரு ஊரில் ஒரு பெரிய பிரபுவினுடைய சிகரத்துக்கு சமீபத்தில் ஒரு நாணற்காடு இருந்தது. ஒரு கூடை பின்னி விற்கிற ஒரு ஏழைக்கு சொந்தமாக இருந்தது. அந்த காட்டை விலைக்கு வாங்க வேண்டும் என்று அந்த பிரபு முயற்சி செய்தான். அந்த ஏழைக்கு அந்த காட்டை தவிர வேறு ஜீவனத்துக்கு மார்க்கமில்லாதபடியால் காட்டை விலைக்கு கொடுக்க நிராகரித்தான். அந்த பிரபுவுக்கு கோபம் உண்டாகி அந்த நாணல்களில் நெருப்பு வைத்து நிர்மூலமாக்கி அந்த ஏழையையும் அடித்து உபத்திரவம் செய்தான். எளியவன் ராஜாவினிடத்தில் முறையிட்டு கொண்டதனால் ராஜா பிரபுவை வரவழைத்து விசாரணை செய்தார். பிரபு அரசனை பார்த்து, அந்த பயல் என்னுடைய கௌரவத்தை எல்லளவும் மதிக்காமல் போய்விட்டதால் அவனை நான் அடித்தது கிரமம்தான் என்றான். அரசன் பிரபுவை பார்த்து, உன்னுடைய முப்பாட்டன் விறகு வெட்டி காலட்சேபம் செய்து வந்தான். பின்பு அவன் படைவீரனாகி சௌரிய பராக்கிரமம் காட்டியபடியால் என்னுடைய பாட்டனாருக்கு சந்தோஷம் உண்டாகி அவனை மேம்படுத்தி திரவியவந்தன் ஆக்கினான். உன்னுடைய முப்பாட்டன் ஆதியில் விறகு தலையனாயிருந்த போதிலும் பிறகு தன்னுடைய சுய சாமர்த்தியத்தினால் மேன்மையடைந்தான். நீ அவன் தேடின ஆஸ்தியை வைத்து கொண்டு சுய யோக்கியதை இல்லாமல் காலம் கழிக்கிறாய் என்றார். பிறகு அரசன் ஒரு மாலுமியை பார்த்து, இவர்கள் இருவரையும் ஒரு கப்பலில் ஏற்றி கொண்டு போய் ஒரு தீவில் நிர்வாணமாய் விட்டுவிடு. இவர்களில் எவன் சமர்த்தன் என்பதை அறிவோம் என்றார். உடனே அந்தப்படி நிறைவேற்றப்பட்டது. அந்த தீவில் அந்த பிரபு வஸ்திரமில்லாமல் பனியிலும் குளிரிலும் பட்ட அவஸ்தை மரணாவஸ்தைக்கு சமானமாயிருந்தது. அந்த ஏழைக்கு ஒரு கஷ்டமும் தோன்றவில்லை. அவன் சில செடிகளை பிடுங்கி நார் உரித்து தனக்கும் அந்த பிரபுவுக்கும் வஸ்திரம் செய்து கொண்டான். அந்த தீவில் வசிக்கிற அநாகரிகமான காட்டு ஜனங்களுக்கு அந்த எளியவன் கூடை முதலானது பின்னி கொடுத்தபடியால் அவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகி அவனுக்கு உணவு முதலிய பதார்த்தங்கள் கொடுத்தார்கள். அவன் தானும் புசித்து அந்த வெறும் பிரபுவுக்கும் சாப்பிடும் கொடுத்து ரட்சித்தான். அந்த பிரபு ஒரு வேளையும் செய்யாமல் சும்மா இருப்பதை அந்த மிளேச்சர்கள் அறிந்து அவனை கொல்ல ஆரம்பித்தார்கள். அப்போது அந்த எளியவன் சிபாரிசு செய்து பிரபுவை விடுவித்து பிராண பிரதிஷ்டை செய்வித்தான். உடனே பிரபுவுக்கு ஞானோதயம் உண்டாகி அந்த எளியவன் இல்லாவிட்டால் அந்த தீவே தனக்கு மயான பூமியாக இருக்கும் என்று தெரிந்து கொண்டான். சில நாளைக்கு பிறகு ராஜா அந்த இருவரையும் கொண்டு வரும்படி உத்தரவு செய்தார். ராஜா முன்பாக அந்த பிரபு தன்னுடைய அறியாமையையும் எளியவன் தனக்கு செய்த உபகாரங்களையும் ஒப்புக்கொண்டு தன்னுடைய ஆஸ்திகளில் பாதியை அந்த ஏழைக்கு பங்கிட்டு கொடுத்தான். ராஜா அந்த பிரபுவை பார்த்து சொல்கிறார், அந்த ஏழை இல்லாவிட்டால் அந்த கானகத்தை விட்டு நீ வானகத்துக்கு போயிருப்பாய் என்பது நிச்சயம். அப்படியே சகல தேசங்களில் இருக்கிற பிரபுக்களும் ஏழைகளால் ஜீவிக்கிறார்களே அல்லாமல் மற்றபடி அல்ல. எண்ணிக்கை இல்லாத ஏழைகளுடைய தேக பிரயாசத்தினால் நமக்கு சகல பாக்கியங்களும் கிடைக்கிறபடியால் அவர்களை நாம் பெரிய உபகாரிகளாக மதிக்க வேண்டும் என்றார். ஒரு பிரபு தனக்கு பிள்ளை பிறந்த உடனே பால் கொடுப்பதற்காக அந்த பிள்ளையை பார்க்காரி கையில் ஒப்புவித்தார். அந்த பிள்ளையும் பார்க்காரி பிள்ளையும் சமான வயதாகவும் அபேதமாகவும் இருந்தபடியால் அந்த பார்க்காரி தன் பிள்ளையை பிரபு பிள்ளையாகவும் பிரபுவின் பிள்ளையை தன் பிள்ளையாகவும் மாற்றிவிட்டாள். இந்த பிரகாரம் பார்க்காரி பிள்ளை பிரபுவாகவும் பிரபு வீட்டு பிள்ளை ஏழையாகவும் மாறிப்போய்விட்டார்கள். சில பிரபுக்கள் அகம்பாவத்தினால் அந்நியரிடத்தில் வாயை கொடுத்து அவமானப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சில திருஷ்டாந்தங்களை தெரிவிக்கிறேன். ஒரு அரசன் சில அந்நிய தேசத்து வர்த்தகரிடத்தில் சில குதிரைகளை விலைக்கு வாங்கி கொண்டு பின்னும் 2 லட்சம் ரூபாய் அவர்கள் கையில் அதிகமாக கொடுத்து அந்த பணத்துக்குள்ள குதிரைகளை கொண்டு வரும்படி சொன்னான். அந்த வியாபாரிகள் பணத்தை வாங்கி கொண்டு போய்விட்டார்கள். பிறகு ஒரு நாள் அந்த ராஜா தன் மந்திரியை அழைத்து தன் தேசத்தில் உள்ள மூடர்களுடைய பெயர்களையெல்லாம் எழுதி கொண்டு வரும்படி ஆஜ்ஞாபித்தான். மந்திரி ராஜாவை பார்த்து, நான் முன்னமே அந்தப்படி ஒரு அட்டவணை எழுதி வைத்திருக்கிறேன். அதில் எல்லோருக்கும் முந்தி உங்களுடைய பெயரை எழுதியிருக்கிறேன். ஏனென்றால் அந்த வர்த்தகர்கள் இன்ன ஊரென்று தெரிந்து கொள்ளாமலும் அவர்களிடத்தில் ஜாமீன் வாங்காமலும் 2 லட்சம் ரூபாய் அவர்கள் கையில் நீங்கள் கொடுத்து விட்டதுலால் மூடருடைய ஜாப்தாவில் முதன்மையாக உங்களுடைய பெயரை எழுதியிருக்கிறேன் என்றான். அரசன் மந்திரியை பார்த்து, அவர்கள் குதிரைகளை கொண்டு வந்தால் அப்போது என்ன செய்வாய் என்றான். அவர்கள் குதிரைகளை கொண்டு வந்தால் உங்கள் பெயரை கிறுக்கிவிட்டு அவர்கள் பெயரை பதித்து கொள்வேன் என்று மந்திரி பிரதி உத்தரம் சொன்னான். ஒருவனுக்கு பெரிய உத்தியோகம் கிடைத்தபடியால் அவனுடைய சிநேகிதன் அவனுக்கு மங்கள வார்த்தை சொல்வதற்காக வந்தான். அவன் தன்னுடைய உத்தியோக மமதையால் சிநேகிதனை பார்த்து, நீ யார் என்று வினாவினான். சிநேகிதனுக்கு கோபம் ஜனித்து, நான் உன்னுடைய பழைய நேசன். உனக்கு 2 கண்ணும் அவிந்து போனதாக கேள்விப்பட்டு துக்கம் கொண்டாட உன்னிடத்துக்கு வந்தேன் என்றான். ஒரு நியாயாதிபதி ஒரு சாட்சிக்காரனை பார்த்து, நீ திருடன் என்று கண்ணாடி போல உன் முகம் காட்டுகிறது என்றான். உடனே சாட்சிக்காரன் அந்த கெட்ட நியாயாதிபதியை பார்த்து, என்னுடைய முகம் கண்ணாடியானதால் இதில் உங்கள் முகத்தை காணுகிறீர்கள் என்றான். ஆகையால் நியாயாதிபதி திருடன் என்பதாயிற்று. ஒரு வழக்காளி நியாய சபையில் பேசிக் கொண்டிருக்கும் போது அவனை அவனுடைய எதிரியின் வக்கீல் பார்த்து, நீ ஏன் நாய் போல் குறைக்கின்றாய் என்றான். திருட்டு பயலை பார்த்தால் நாய் குறைக்காதா என்று அந்த வழக்காளி மறுமொழி சொன்னான். இதனால் வக்கீலை திருடனாக்கிவிட்டான். ஒரு அரசனும் அவனுடைய மகனும் ஒரு விகடகவியை அழைத்து கொண்டு வேட்டைக்கு போனார்கள். வேட்டையாடி கொண்டிருக்கும் போது மழை பிடித்து கொண்டு ராஜாவும் அவர் மகனும் நனைந்து போய்விட்டார்கள். நனைந்து போன அவர்களுடைய உடுப்புக்களை கலற்றி ஒரு மூட்டையாக கட்டி விகடகவி தலைமேலே வைத்தார்கள். அவன் தூக்கி கொண்டு போகும்போது ராஜாவும் அவர் மகனும், விகடகவி ஒரு கழுதை பாரம் சுமந்து கொண்டு போகிறான் என்று பரிகாசமாக பேசிக்கொண்டு போனார்கள். விகடகவி அவர்களை திரும்பி பார்த்து, ஒரு கழுதை பாரம்தானா, 2 கழுதை பாரம் சுமக்கிறேன் என்று சொல்லி ராஜாவையும் அவர் மகனையும் கழுதைகளாக்கிவிட்டான். தரித்திரமான ஒரு வித்வான் ஒரு தனவான் வீட்டுக்கு போய் அவனுக்கும் தனக்கும் 1 சாண் தூரம் இருக்கும்படியான சமீபத்தில் உட்கார்ந்தான். அந்த தனவான் கோபம் கொண்டு வித்வானை பார்த்து, கழுதைக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் என்றான். வித்வான், 1 சாண்தான் வித்தியாசம் என்று அளந்து காட்டினான். ஒரு அரசன் பொழுது விடியுமுன் எழுந்து வேட்டையாடுவதற்காக காட்டுக்கு போனான். காட்டில் மத்தியானம் வரைக்கும் சுற்றி திரிந்தும் வேட்டை அகப்படவில்லை. அன்றைய தினம் விடியற்காலத்தில் அரசன் ஒரு குடியானவன் முகத்தில் விழித்தபடியால் அது நிமித்தம் தனக்கு வேட்டை அகப்படவில்லை என்று நினைத்து அந்த குடியானவனை கொன்றுவிடும்படி உத்தரவு செய்தான். அந்த குடியானவன் அரசனை பார்த்து, மகாராஜாவே, பிராத்தக காலத்தில் நீங்கள் என் முகத்தில் விழித்தேன். என் முகத்தில் நீங்கள் விழித்ததற்கு உங்களுக்கு வேட்டையாகப்படவில்லை. உங்கள் முகத்தில் நான் விழித்ததற்கு என்னுடைய பிராணனை இழந்து போகும்படி சம்பவித்திருக்கிறது என்றான். இதை கேட்டவுடனே அரசனுக்கு விவேகம் உண்டாகி குடியானவனை கொல்ல வேண்டாம் என்று உத்தரவு செய்தான். ஒரு வக்கீல் ஒரு நியாய சபையில் ஒரு நியாயவாதம் செய்து கொண்டிருக்கும் போது நியாயாதிபதி, கழுதை கத்துகிறது, கழுதை கத்துகிறது என்று வாய்க்குள்ளே முணுமுணுத்து கொண்டிருந்தார். அதை வக்கீல் கேட்டும் கேளாதவர் போல தன் கட்சியை பேசினார். பிறகு நியாயாதிபதி தீர்மானம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு யதார்த்தமான கழுதை தெருவிலே கத்தத் துவங்கிற்று. உடனே நியாயாதிபதி தீர்மானம் சொல்வதை நிறுத்தி, அது கோர்ட்டாருடைய எதிரொலிதான், வேறென்றும் அல்ல என்றார். நியாயாதிபதி அதோ முகமானார். ஒருவனை ஒருவன் அடித்த சங்கதியை பற்றி நியாய சபையில் விசாரணை நடந்தபோது பிராதுக்காரனை குற்றவாளி அடித்ததைத்தான் பார்த்ததாக ஒரு சாட்சிக்காரன் சொன்னான். குற்றவாளியின் வக்கீல் அந்த சாட்சிக்காரனை பார்த்து, அந்த அடி எப்படிப்பட்ட அடி என்று கேட்டார். கையை ஓங்கி பலமாக அடித்ததாக சாட்சிக்காரன் சொன்னான். வக்கீல் அவனை பார்த்து, அது இப்படிப்பட்ட அடி என்று எனக்கு நீ மெய்ப்பிக்க வேண்டும் என்றான். சாட்சிக்காரன் கோர்ட்டாரை பார்த்து, அது இப்படிப்பட்ட அடி என்று நான் எப்படி மெய்ப்பிப்பேன், அது பலமான அடிதான் என்றான். நியாயாதிபதி சாட்சிக்காரனை பார்த்து, வக்கீல் சொல்லுகிறபடி அவருக்கு நீ மெய்ப்பிக்கத்தான் வேண்டும் என்றான். உடனே சாட்சிக்காரன் இரண்டு கைகளையும் ஓங்கி தன் பலமெல்லாம் கூட்டி வக்கீலை அடித்து, இவ்வகையாகத்தான் குற்றவாளி அடித்தான் என்றான். வக்கீல் அந்த அடி பொறுக்க மாட்டாமல் கீழே விழுந்து விட்டார். இது வக்கீலினுடைய ஸ்வயங்கிருத அபராதமானதால் சாட்சிக்காரனை ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விட்டது என்றேன். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 43 நிறைவுற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசித்தவர் உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.